நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் பிரைசல்.
நம்ம திரும்பவும் COVID-19 பற்றி தான் பேச போகிறோம்னு நினைக்கிறேன்.
ஆமாம்,
திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ COVID-19 இப்போ உடலில் ஒருவருக்கு உள்ளதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க என்ன மாதிரியான பரிசோதனை செய்ய வேண்டும்?
இந்த கொரோனா வைரஸ் என்று நாம் பொதுவாக அழைக்கின்ற இந்த வைரஸுக்கு SARS-CoV-2 என்பதுதான் உத்தியோகபூர்வமான பெயர் ரைசல். இந்த வைரஸ் ஒருவரது உடலில் புகுந்திருக்கிறதா என்பதை அறிய இரண்டு விதமான சோதனைகள், டெஸ்டுகள் செய்யப்படுகின்றன. முதலாவது, உடலில் இந்த SARS-CoV-2 வைரஸ் இருக்கிறதா என்பதை அறிவதற்கு மூக்கில் இருந்து சுரக்கும் நீர், தொண்டை பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட உமிழ்நீர் என்பவற்றில் இந்த வைரஸ் உள்ளதா என்று பரிசோதனை செய்தல். இதை RT-PCR டெஸ்ட் என்று சொல்வார்கள். இந்த பரிசோதனையின் போது SARS-CoV-2 வைரஸின் ஜெனட்டிக் மெட்டீரியல் என்று அழைக்கப்படுகிற உட்கரு அமிலம் நியூக்ளோயிக் ஆசிட் இருக்கிறதா என்று பரிசோதிக்கப்படும். ஒருவர் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் முன்பே நோயை கட்டுப்படுத்த இந்த சோதனை உதவும். ஆனால் இது சிக்கலான சோதனை. துல்லியமான பெறுவேற்றை பெற இது ஆய்வுக்கூடத்தில் நிபுணர்களால் செய்யப்பட வேண்டியது. இரண்டாவது சோதனை, SARS-CoV-2 என்ற வைரஸை எதிர்க்க உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடிஸ் என்ற வஸ்துவை உற்பத்தி செய்கிறதா என்று குருதியின் மாதிரியை, அதாவது பிளட் சாம்பிளை எடுத்து கண்டறிதல். இதை சீரோலஜி டெஸ்ட் என்றும் சொல்லுவார்கள். இந்த ஆன்டிபாடிஸ் ஒவ்வொரு வைரஸுக்கும் வேறுபடும். இதை தமிழில் பிற பொருள் எதிரி என்று சொல்லுவோம். இது ஒரு வகை புரதம் என்பதால் இதை எதிர்புரதம் என்று சொல்வார்கள், சொல்லுவோரும் உண்டு. இதுவும் ஆய்வுக்கூடத்தில் செய்யப்பட வேண்டிய சோதனை என்ற போதும். COVID-19 தொற்று வேகமாகவும் வியாபித்தும் பரவியதால் டெஸ்ட் கிட்ஸ் என்ற வடிவில் தேவைப்பட்ட இடங்களில் பயன்படுத்தக்கூடிய விதமாக பல நாடுகளில் பல நிறுவனங்கள் இவற்றை தயாரிக்க தொடங்கின. இவை ரேபிட் டெஸ்ட் அல்லது பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்ட் என்று அழைத்தார்கள். இந்த சோதனை ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் என்ற நலத்துறை அலுவலர்களால் செய்யப்பட வேண்டியது.
சரி, இப்ப இந்த சோதனை வந்து 100% உண்மை சரியா கணிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா?
ஒருவருக்கு சோத்ரோட் என்ற தொண்டை நமைச்சல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர் COVID-19 பரிசோதனைக்கு செல்கிறார். பரிசோதனை முடிவு வந்ததும் அவருக்கு COVID-19 தொற்று இருக்கிறதா இல்லையா என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி முடிவாக வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் அப்படி நடப்பதில்லை. பெர்ஃபெக்ட் டெஸ்ட் என்று ஒன்று இல்லை. பரிசோதனை பற்றிய முடிவை வைத்தியர் தான் தீர்மானிக்க வேண்டும். பரிசோதனை செய்யப்படும் முறை, நோயாளியின் அறிகுறிகள், நோயாளி பற்றிய நோய் பற்றிய தகவல்கள் என்பவற்றை வைத்து வைத்தியர் சோதனை பெறுவேற்றை இன்டர்பிரிட்டேஷன் செய்ய வேண்டும்.
ஏன் வந்து வைத்தியரோட தலையிடுங்க தேவை?
முதலில் மூக்கிலும் தொண்டையிலும் இருந்து எடுக்கப்படும் சாம்பிளை கொண்டு செய்யப்படும் RT-PCR சோதனையை எடுத்துக்கொண்டால் சாம்பிளில் வைரஸின் RNA என்ற ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கிறதா என்பதை கண்டறியவே இந்த சோதனை நடத்தப்படுகிறது. எடுக்கும் சாம்பிளில் போதுமான அளவு இந்த RNA என்ற ஜெனட்டிக் மெட்டீரியல் இருந்தால் மட்டுமே பாசிட்டிவ் ரிசல்ட் சரியாக கிடைக்கும். இது எடுக்கும் சாம்பிளின் தரத்தை பொறுத்தது. பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்க, அதாவது வைரஸ் இருக்கிறது என்பது உறுதி செய்ய, குறைந்தபட்ச ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்க வேண்டும். ஆனால் ஜெனட்டிக் மெட்டீரியல் குறைந்தபட்சத்தை விட குறைவாக இருக்கும் நிலையில் சோதனை கருவியின் சென்சிட்டிவிட்டி என்ற தன்மையை அதிகரிக்கும் போது ஃபால்ஸ் பாசிட்டிவ் என்ற பிழையான முடிவே வரும். அதே போல துல்லியமாக கணிக்கும் நோக்கில் சென்சிட்டிவிட்டி என்ற தன்மையை குறைத்தால் ஃபால்ஸ் நெகட்டிவ் என்ற பிழையான முடிவே கிடைக்கும். அதே போல ஒருவருக்கு வைரஸ் தொற்றிய உடன் எடுக்கப்படும் சாம்பிள்களிலும் குணமடைந்து வரும் நிலையில் எடுக்கப்படும் சாம்பிள்களிலும் வைரல் லோடு என்ற வைரஸ்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும். ஆகவே அந்த சாம்பிள்கள் துல்லியமான ரிசல்ட்டை தராது. ஆகவே வைத்தியர் இவ்வளவற்றையும் கணிப்பில் எடுத்துக்கொண்டே ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ரைட்டர்,
சரி, இப்ப இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் சொல்றோம் இல்லையா?
ஆமா,
செரோலஜி டெஸ்ட் இல்லையா?
ஆமா.
இப்ப இந்த செரோலஜி டெஸ்ட் செய்யும் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்ன எல்லாம் இருக்கு?
முதலில் நாம் அந்த RT-PCR டெஸ்டை பார்த்தோம். இப்போது இந்த செரோலஜி டெஸ்டை பார்க்கிற போது வைரஸ் உடலில் புகுந்து நோயெதிர்ப்பு சக்தி அதை அறிந்து ஆன்டிபாடிஸ் என்ற பிற பொருள் எதிரி உருவாக்க சில நாட்கள் ஆகும். ஆகவே இதற்கு முன் பிளட் சாம்பிள் எடுக்கும் போது நெகட்டிவ், அதாவது வைரஸ் தொற்றவில்லை என்ற ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட்டே வரும். அதே நேரத்தில் மற்றொரு சிக்கல் என்ன என்றால், உடலில் புகும் சாதாரண சளிச்சுரத்தை, அதாவது இந்த புழு போன்ற சளிச்சுரத்தை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு எதிராகவும் உடலில் ஆன்டிபாடிஸ் உருவாகும். இதுவும் பிழையான முடிவுகளை கொடுக்கக்கூடும்.
சரி, இப்போ ஆன்டிபாடி வந்து உருவாக இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு உடல்ல இருக்கு, அப்போ இனி அவருக்கு வந்து இந்த கோவிட் 19 வராது அப்படின்னு எடுத்துக்கலாமா?
இது இன்னும் தீர்க்கமாக முடிவாகவில்லை. அம்மை தட்டம்மை போன்ற வைரஸ் நோய்கள் ஒருவருக்கு ஏற்பட்டால் அவருக்கு இம்யூனிட்டி என்ற தன்மை ஏற்படும், மீண்டும் அது அவருக்கு வரும் ஆபத்து மிக குறைவு. ஆனால் சளிச்சுரம் ஃப்ளூ போன்ற வைரஸ் தொற்று மீண்டும் மீண்டும் ஒருவருக்கு ஏற்படும் சாத்தியம் உண்டு. அதை நாம் நேரடியாக பார்த்தும் இருக்கிறோம். ஆகவே கோவிட் 19 பொறுத்த அளவில் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு மீண்டும் இந்த நோய் தாக்காது என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இது தொடர்பாக நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன.
சரி, இப்போ இந்த கிட்ஸ்களை பற்றி பேசுவோம். இப்போ பரிசோதனை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட கிட்ஸ் இருக்கு இல்லையா?
ஆமாம்.
சில கிட்ஸ் எல்லாம் வேலை செய்யலை, இந்த பரிசோதனை இந்த கிட்ஸ் வந்து வேலை செய்யலைன்னு சொல்லப்படுதே, உண்மைதானா, என்ன நடக்கு?
இதை பார்க்கிற போது ரைசல், கொரோனா வைரஸ் தடுதியாக பேண்டமிக் என்ற கட்டத்தை எட்டியதன் காரணமாக அதை கட்டுப்படுத்தும் சீரிய நோக்கத்தோடும், மறுபுறம் குறுகிய காலத்தில் பெருமளவில் பணம் சம்பாதிக்கும் வர்த்தக நோக்கத்தோடும் பல நிறுவனங்கள் டெஸ்ட் கிட்ஸ் தயாரிப்பில் ஈடுபட்டன. இவற்றின் தரமும் நம்பகத்தன்மையும் சரிவர உறுதி செய்யப்படாமலேயே பல நாடுகளும் அமைப்புகளும் இவற்றை போட்டி போட்டு கொண்டு வாங்கின. இதற்கு சந்தையில் பெருமளவில் டிமாண்ட் இருந்ததால் சில நாடுகள் தமது செல்வாக்கை பயன்படுத்தியும் வேறு சில மற்றவர்களை விட அதிக பணம் கொடுத்தும் இந்த டெஸ்ட் கிட்டுகளை வாங்கி குவித்துக் கொண்டன. இப்போது இந்த டெஸ்ட் கிட்டுகளின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி இருக்கிறது. அத்தோடு இதை பயன்படுத்துவோருக்கு தேவையான பயிற்சியின்மை மற்றும் நாம் ஏற்கனவே பார்த்த சாம்பிள்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்பனவும் இந்த டெஸ்ட் கிட்டுகள் சரிவர இயங்கவில்லை என்ற முறைப்பாடுகளை இப்போது தோற்றுவித்திருக்கின்றன.
சரி, இப்ப இயங்கவில்லை, டெஸ்ட் கிட்டுகள் எல்லாம் சரிவர இயங்காமல் போகின்றன அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வர்ற பின்னணியில அரசோட நிலைப்பாடு என்ன, அரசு என்ன சொல்லுது?
இங்கு அரசின் TGA தெரப்யூட்டிக் குட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற மருந்து பொருட்கள் தொடர்பான நிர்வாக அமைப்பு ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இதில் எந்தெந்த நிறுவனங்கள் அல்லது விநியோகஸ்தர்கள் விற்பனை செய்யும் சோதனை உபகரணங்கள் அரசு அங்கீகாரம் பெற்றவை என்ற விவரம் இருக்கிறது. இவை மட்டுமே இங்கு சட்டப்படி பயன்படுத்த முடியும் என்ற அறிவித்தலையும் அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் 51 நிறுவனங்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மறுபுறம் நாம் செல்ஃப் டெஸ்டிங் என்ற முறையில் சுயமாக பரிசோதித்துக் கொள்ள பயன்படுத்தக்கூடிய டெஸ்ட் கிட்டுகள் பற்றிய விளம்பரங்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இவை பெரும்பாலும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட டெஸ்ட் கிட்டுகள் ஆகும். இவை பற்றிய நம்பகத்தன்மை கேள்விக்குரியது. இந்த டெஸ்ட் கிட்டுகள் சட்டப்படி அனுமதிக்கப்பட்டவை அல்ல என்றும் அரசு அறிவித்திருக்கிறது.
மிக்க நன்றி சத்யநாதன், மிக சரியான தருணத்தில் தேவையான தகவலை நீங்க விளக்குனீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு.
நன்றி ரைசல்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.